வணக்கம் திரு மனோகரன் ஐயா அவர்களே.
வணக்கம். இதற்கான உண்மையான மறுமொழியை திரு குமாரசாமி பிள்ளை அவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்றால் அவர் தான் இதுக்கு முன்னன்றாக முன்னு எல்லாத்தையும் செய்து வச்சவர். நாங்கள் பின்னடைந்து நாங்கள் தான் இதுக்கு நான் என்னை பொறுத்தவரை சரியான மறுமொழி எனக்கு சொல்ல தெரியல. இந்த கேள்விக்கு எங்களோட தலைவர் குமாரசாமி பிள்ளையன் உங்களுக்கு தக்க பதிலை சொல்லுவார் என்று நான் நினைக்கிறேன்.
அடுத்ததாக ஐயா, இந்த தேர்தலில் என்ன ஒழுங்குகள், அதாவது இந்த வருடம் தேர்தல் இல்லாமல் போய்விட்டது, அடுத்த வருடங்களில் தேர்தலுக்கு அதாவது எந்த ஒழுங்குகள் செய்திருக்கின்றீர்கள்?
இதுவரைக்கும் என்னை பொறுத்தவரையில் எதுவும் ஒழுங்குகள் செய்ததாக இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வருடமும் இப்படியே ஒரு ஒரு இது ஒன்றுமில் தேர்தல் இல்லாமலுக்கு நடந்து கொண்டு போனால் நன்றாக இருக்கும், செலவுகள் குறையும், கஷ்டங்கள் குறையும். ஆகவே அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
ஆனால் ஒரு ஜனநாயகம் என்றால் ஒரு தேர்தல் அவசியம் என்று உங்களுக்கு பரவில்லையா?
கட்டாயம் அவசியம். ஆனால் அதை விரும்பினால் கமிட்டியில நாங்கள் போட்டு கமிட்டி அப்படித்தான் நாங்கள் தேர்தல் போய்தான் செய்ய வேணும்னு சொன்னால் அதை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை.
அதே நேரம் இப்பொழுது அதாவது இரண்டு மூன்று குழுக்களாக பிரிந்திருந்த பெரியவர்கள் எல்லோரும் இப்பொழுது ஒன்றாக கூட்டங்களுக்கு வந்து அவர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு பார்க்கும் போது எல்லோரும் சமாதானம் ஆகிவிட்டார்கள் என்று தோன்றுகிறதா, அல்லது இன்னும் அந்த பிரச்சனைகள் தான் ஆனால் ஏதோ மூடி மறைத்து போகின்றார்கள் என்று கருதுகின்றீர்களா?
அப்படி நான் நினைக்கவில்லை. நீங்க சொல்வது போல் ரெண்டு மூன்று குழுக்கள்ளாக அப்படி என்று ஒன்றும் இருக்கே இல்லை. அதுல ஒரு சிறு கொஞ்சம் பேர் ஒரு நாலஞ்சு பேர் அப்படி சிறு ஒரு குழு மாதிரியாக ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் 90% அப்படியான ஒரு எண்ணத்துல இருக்க இல்லை என்ற நான் நினைக்கிறேன். தேர்தல் அல்ல தேர்தல் நடந்தானே தேர்தல் இல்லாமல்னா அந்த முடிவை தான் காட்டி இருக்குது. ஆனபடியால் குழுக்கள் போட்டி போறான்மை அப்படி என்ற ஒரு இதை எனக்கு என்னால் எண்ணி பார்க்க முடியல. ஒரு கூட்டத்தில் நாலஞ்சு பேர் குழப்பம் செய்தால் அதுக்காக ஒரு குழு இதில் இருந்து குழப்பம் செய்யுதுன்னு சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது என்றுதான் அதான் என்னுடைய அபிப்பிராயம்.
மூத்தோர் சங்கம் தொடர்ந்தும் இப்படியே ஒற்றுமையாக இயங்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
கட்டாயம் நிச்சயமாக. ஒரு பக்கம் மட்டும் அதை இணைந்து வரக்கூடாது. ஆரண்டாலும் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு, அது இருக்க வேணும். அந்த அபிப்பிராயங்கள் இருந்தாலும் ஒரு ஒற்றுமையை கண்டு அதை வழிநடத்தி கொண்டு போனால் இது முதியோர் சங்கம். ஆகவே இதுல எங்களுக்கு நாங்கள் இந்த விதமான லாபத்தையுமோ அல்லது ஒரு பதவி வாய்ப்பதனால் ஒரு வருமானமோ ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்கட நேரத்தை தான் இதுல செலவழித்து முதியோருக்காக இதெல்லாம் செய்யறோம். அந்த நிலையில இதுல வந்து போட்டி போறாம சண்டை என்று சொல்றது மிகவும் ஒரு அட்டத்தனமானதாக நாங்கள் அப்படி யோசிக்க முடியாது.
முந்தைய காலங்களில் நடந்த இந்த போட்டிகள் பிரச்சனைகள் சண்டைகளுக்காக எல்லோருமே மனம் வருந்தினார்களா?
உண்மையிலேயே நடந்த சில சம்பவங்களுக்காக நாங்கள் இப்படியாக எங்கள் ஒரு சமுதாயத்தில் இப்படி நடக்குது, நாங்கள் இலங்கையில் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருந்து இங்கே இப்படியான நிலைமை இருக்குது என்று நான் மனம் வருந்தியதுண்டு. மற்றவர்கள் இந்த மனம் வந்தனாலும் என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் அப்படியான நிலைமையை நான் விரும்பலை. மற்றபடி எனக்கு மற்றவர்களுடைய அபிப்பிராயத்தை எனக்கு தெரியாது.
நன்றி மனோகரன் ஐயா.
நன்றி.
வணக்கம் திரு குமாரசாமி பிள்ளை அவர்களே.
வணக்கம்.
முதலில் சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு இந்த சமாதானம் செய்யப்பட்டது, எப்படி சமாதானம் ஆனீர்கள் என்று சொல்லுங்களேன்.
சமாதானம் என்று சொல்றேன் என்றால் எங்களுடைய சங்கம் மூத்தோ சங்கம், நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அது இப்ப குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு சண்டை நடப்பது இயற்கை, கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். எங்கள் மத்திய எங்கள் உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. நாங்கள் அவைகளை ஒவ்வொரு மாதமும் உறுப்பினர் தினம் வைத்து அங்கே கலந்து ஆலோசித்து விவாதித்து ஒரு சுமூகமான முறையில் எல்லா தீர்மானங்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதோடு அவர் எல்லோருக்கும் பங்கு உண்டு என்பதை அவருக்கு உணர்ந்துள்ளார்கள். இதால ஒரு ஒற்றுமையாக எல்லாரும் இணைந்து செயல்புரிகிறோம்.
அடுத்ததாக ஐயா, இந்த முறை நீங்கள் தேர்தல் ஒன்றும் இல்லாமல் சமாதானமாக எல்லோரும் ஒரே குழுவாக இணைந்து செயற்குழுவை உருவாக்கி இருக்கின்றீர்கள். அதில் போன முறை பிளவுபட்ட அனைவரும் அங்கத்துவர்களாக இருக்கின்றார்களா?
எல்லா பகுதியினரும் அதில் இருக்கின்றார்கள்.
அதை எப்படி நீங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து கூப்பிட்டு இப்படியான முயற்சியை எடுத்தீர்கள், எப்படி உங்களுக்கு அது சாத்தியமாயிட்டு?
அது நான் சங்கத்தின் நலன் கருதி நான் வந்து எல்லாருடைய தொடர்பு கொண்டு கலந்துரையாடி அவர்கள் பங்குகளை பெற்று ஒன்று வட்டால்தான் ஒன்று வாழலாம் என்ற கருத்து எங்கள் மக்கள் மத்தியில் நான் அதை ஓரளவுக்கு நிலைநாட்டியிருந்தேன். அதன் பலன் தான் எல்லோரும் ஒன்றாக எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஒற்றுமையை வழங்கி சங்கத்தை நல்ல முறையில் நடத்த உதவி செய்கிறார்கள். அவர்களுக்கு நான் எப்பொழுதும் கடமைப்பட்டுள்ளேன்.
சரி ஐயா, இந்த முறை தேர்தல் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு நிர்வாக குழுவை உருவாக்கிவிட்டீர்கள். வருகின்ற வருடங்களில் என்ன நடக்கும்?
இப்ப இந்த நிலைமை தொடர்ந்தால் நாங்கள் எங்களது கடந்த காலத்தை மறந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி செல்கின்றோம் என்பதுதான் எனது நோக்கம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்ப மூத்தோர்களுக்கு இளையவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களையும் முன்கொண்டு வந்து அவர்களுடன் ஒப்படைப்பதுதான் எனது நோக்கம். அதுக்குரிய ஆட்கள் எங்கள் சங்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த முறை நிர்வாக குழுவில் இடம்பெறுகின்றார்கள். வரும் ஆண்டுகளிலும் அவர்களும் பொறுப்பேற்பார்கள். நாங்கள் அவர்களும் பொறுப்பேற்று தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா.
அடுத்ததாக, நீங்கள் இந்த தேர்தல் இல்லாமல் இந்த நிர்வாக குழுவை உருவாக்கிவிட்டீர்கள். அது உங்களுக்கு பெரியதொரு வெற்றி. இருந்தாலும் ஜனநாயகம் என்று பார்க்கும் போது தேர்தல் வேணுமல்லவா? ஆனால் அந்த ஜனநாயகத்தை இல்லாமல் செய்து நீங்களாக ஒன்றுபட்டு ஒரு குழுவை உருவாக்கி நடாத்துவது எந்த வகையில் நியாயம் என்று நீங்கள், அதாவது உங்கள் சங்கத்தினர் நினைக்கின்றார்கள்?
இப்ப நாங்கள் எங்கள் சங்கத்தவர்கள் என்றால் எங்கள் சங்கத்தவர்கள் எல்லோரும் அங்கு ஒரு வருபவர்கள் வந்து பொழுதுபோக்குக்காக வருகின்றார்கள், சண்டை பிடிக்கிறதுக்கு வருவதில்லை. இப்ப பொழுதுபோக்குக்கு வரும்பொழுது நாங்கள் ஒன்றுபட்டுத்தான் வாழ முடியும். ஒற்றுமை அவசியம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த சண்டையால் நடக்கிறது சண்டை என்று சொல்ல முடியாது, கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த கருத்து வேறுபாடுகளை அவர்கள் சுதந்திரமாக சொல்லுகின்றார்கள். அவருடைய முடிவு அந்த சங்கத்துக்கு ஆரோக்கியமானதாக இருந்தால் அல்லது ஆக்கப்பூர்வமாக இருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவற்றையெல்லாம் செயல்படுத்துகின்றோம். எல்லோரும் இப்போ பங்கு கொள்கிறார்கள், அதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் எல்லோரும்.
உங்களுடைய இந்த சங்கத்தில் எத்தனை அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள் ஐயா?
எங்கள் சங்கத்தில் ரெண்டு இருக்கின்றது. ஒன்று வந்து ஆஸ்திரேலியன் தமிழ் சீனியர்ஸ் அசோசியேஷன், அதுதான் பிரதான படி. அதில் 661 அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். நலநிதி நிதியத்தில் 545 பேர் தற்சமயம் இருக்கிறார்கள்.
அடுத்ததாக, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், இந்த மூத்தோர்களுக்காக நீங்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகின்றீர்கள் என்பதை சுருக்கமாக சொல்ல முடியுமா?
இப்போ நாம் மூத்தவர்கள் என்ற பொழுது எங்களுக்கு வந்து முதல் வாகத்தையும் எல்லோரும் வந்து முதுமை இயலாமையை அடைகின்றார்கள். நாங்கள் வீட்டிலே தனிமையாக இருக்கிறோம் பார்க்க ஒவ்வொரு புதன்களை வந்து சந்தித்து பலவித கலந்துரையாடி மகிழ்ச்சியாக செல்கின்றோம். அது மட்டுமில்லை, இப்போ நலம்பெற நிதியத்தில் நாங்கள் வந்து ஒரு இறப்புக்கு தற்சமயம் 4,500 வெள்ளி கொடுக்கின்றோம். காலப்போக்கில் 5,000 கொடுப்பதற்காக உத்தேசித்துள்ளோம். அது மட்டுமில்லை, எங்களுடைய சங்கத்தில் சேருபவர்களுக்கு பலவிதமான கல்வி சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த சொற்பொழிவுகளை வாங்கி கொண்டிருக்கின்றோம். சுருங்க சொன்னால் புதன்களை ஒவ்வொரு புதன்களையும் சந்திக்கிறோம், மகிழ்ச்சியாக வீட்டுக்கு செல்கின்றோம். அது எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை என்றுதான் எனது கருத்து.
அதை விட நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், அதாவது தேகாபியாசம் மற்றும் வேறு, அதாவது கல்வியை தவிர வேறு ஏதாவது நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றீர்களா?
நடவடிக்கை வந்து யோகா வகுப்பு ஒவ்வொரு மாதத்தில் இருக்கிற ரெண்டு காட்டுகின்றோம். மற்றது வெளியிலிருந்து யோகா பயிற்சி செய்கிறவர்கள் எங்களுக்கு வந்து காட்டி சொல்கிறார்கள். தியானத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். மற்றும் உடல்நலம் சார்ந்த மருத்துவர்களுடைய சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்து அதுக்கு விதமான பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கின்றோம். மருந்து எங்கள் மருத்துவமனையில் இருக்கின்றவர்கள் நாங்கள் போய் பார்த்து அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான உதவிகளை செய்கின்றோம். சுருங்க சொன்னால் அவர்களுக்கு முதியோருக்கு உதவி செய்வதே நமது நோக்கம்.
அடுத்ததாக ஐயா, நிறைவாக, நீங்கள் இங்கே ஆஸ்திரேலியாவில் பல தமிழ் குழுக்கள் பல சங்கங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றிலும் அநேகமாக பிரச்சனைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கத்தான் செய்கின்றன. அவர்களுக்கு மூத்தவர்கள் என்ற வகையிலே என்ன ஆலோசனை வழங்குகின்றீர்கள்?
மனிதன் என்றால் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளை நாங்கள் ஒரு சுமூகமாக சந்தித்து கலந்துரையாடி விவாதித்து தீர்க்கலாம் என்பதுதான் நமக்கு நமது கொள்கை. நாங்கள் தனிப்பட்ட விரோதங்கள் குரோதங்கள் காரணமாக சில இடங்களில் சண்டை நடக்கத்தான் செய்கின்றன. அவற்றை விட்டு மனம் நிறந்து பேசினால் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதுதான் நமது வழிகாட்டல்.
மிகவும் நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.
நன்றி.